திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருச்சதகம் ஆனந்த பரவசம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடியாரானார் எல்லாரும் வந்தும் தாழ் சேர்ந்தார். அதை இந்த பாட்டிலே எப்படி மாணிக்க வாசகர் சௌகர்மான கேட்கிறாருன்னா, கேள்வியா கேட்கிறார், நான் உனக்கு அடியவன் அல்லவா, என்னை நீ ஆண்டு கொள்ளவில்லையான்னு கேட்கிறார். நான் அடியவன் அல்லவா, என்னை நீ ஆண்டு கொள்ளவில்லையா என்று கேட்கிறார். திருப்பரந்துரையில ஆண்டு கொண்டது எல்லாருக்கும் தெரியும். நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உனக்கு அடியவனாகவும் ஆகிவிட்டேன். அப்படி என்னை அடியவனாக ஆக்கி அதன் பிறகு இந்த உலகத்திலே இருக்கும்படியாக என்னை வைத்து விட்டா என்று சொல்லி, என்னை நீ ஆண்டு கொள்ளவில்லையா, நான் உனக்கு அடியவன் அல்லவா என்று கேள்வியாகவே கேட்கிறார். அடியே நல்லேன் புல்லோதான் என்னை ஆண்டிலை கொள்ளோ. அடியாரானார் எல்லாரும் வந்தும் தாழ் சேர்ந்தார். அடியார்களாய் இருக்கப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். அவர் கண்டுகொண்டிருக்கும் போதே, பார்த்து கொண்டிருக்கும் போதே பல அடியவர்கள் சிவபெருமானோடு சென்றார்கள். பல அடியவர்கள் சென்றதை பார்த்து கொண்டிருந்தபடியினாலே இவர் நாம் போக முடியாமல் தடைபட்டு விட்டதே என்று வருந்தி பாடுகிறார். செடிசேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகம். இதனால உடலம் ஆனது வந்து ஒரு குறிப்பிட்ட இட வரையில்தான் உடல் செல்லும். சிவலோகத்துக்கு இந்த உடம்பு போகாது, இந்த உடம்பு சிவலோகத்துக்கு போக முடியாது. அதனால இந்த உடம்பை நீக்கி விட்டு நான் சிவலோகத்துக்கு வருவதற்கு தகுதியான உடம்பை பெற்றுக் கொள்ளவும் என்னால இயலாமல் இருக்கிறது. உடம்பை நீக்குபவனும் உடம்பை கொடுப்பவனும் அவனே. அதனாலே நான் சிடிசேர் உடலம், சிடிசேர் உடலம் என்றால் பல வகையான துன்பங்களுக்கு இடமாக இருக்கின்ற உடம்பு. செடி என்றால் துன்பம். அதனாலே பசி, தாகம், நோய், வினி, பல வகையான துன்பங்களுக்கு இடமாக இருக்கின்ற இந்த உடம்பை நீக்க மாட்டேன். செடிசேர் உடலம் இது நீக்க மாட்டேன். நீக்க மாட்டேன் என்றால் இந்த உடம்பை நீக்குவது என்னுடைய இஷ்டம் அல்ல. உடம்பு கொடுத்தவனாகிய நீதான் நீக்கவும் வேணும், சேர்க்கவும் வேணும். அதனாலே இந்த உடலை நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா. கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேன். ஐயால கடியேன் என்கின்ற தீயவனாகிய நான் உன்னை கண்ணார காணுமாறு காணேன். கண்ணார பார்ப்பது, காணுமாறு காண்பது. காணுமாறு காண்பது என்பது எல்லாவற்றையும் மறந்து அந்த பொருளையே பார்ப்பது. அப்படிப்பட்ட பார்வையிலே நான் பார்க்கவில்லை. நேரா கண்டு பேசி உபதேசம் பெற்று இவ்வளவு அருள் பெற்றவராகி மாணிக்க வாசகர் காணுமாறு காணே என்கிறார். காணுமாறு காணே என்பது எப்படி என்றால், எல்லா எதையும் காணாமல் அதையே காண்பது, வேற எந்த பொருளையும் காணாமல் அந்த பொருளையே காண்பது. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார் என்பது சிவஞான சித்தியார். பரஞானத்தால் ஞானம் வந்த பரமஞானிகள் எப்படி இருப்பார் என்று கேட்டால், அவர்களுக்கு எந்த பொருளை பார்த்தாலும் சிவமாகவே தெரியும். எங்கு பார்த்தாலும் சிவன் தோன்று உலகம் தோன்றாது, சிவன்தான் தோன்று உலகம் தோன்றாது. அந்த பார்வையிலே நான் பார்க்கல என்கிறார். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பார். பதார்த்தம்னா உலக பொருள். பதார்த்தத்தையும் பார்க்க மாட்டாங்க, உலக பொருளையும் பார்க்க மாட்டாங்க. பரத்தை தரிசிக்காதவர்கள் பதார்த்தம் பரத்தை தரிசிக்காதவர்கள் என்றால் கடவுளை காண இயலாதவர்களாக இருக்கின்ற அஞ்ஞானிகள் என்ன பண்ணுவார்கள், உலகத்தை தான் பார்ப்போம். அதனாலே பரத்தை தரிசித்த பரமஞானிகள் பரமாகிய கடவுளையே கண்டு கொண்டிருப்பார்கள். நான் அந்த முறையிலே உன்னை காணவில்லைங்கிறார். காணுமாறு காணேன் அண்ணாட் கண்டேன், காணுமாறு காணேன் உன்னை, காணுமாறு காணேன் உன்னை அண்ணாட் கண்டேன், பானையை வேசி என்னை படுத்தது என்ன பரஞ்சூரி. அப்படி கண்டாலும் கூட ஞான வாக்கியங்களை பேசாமல் ஞானத்துக்கு அந்நியமாக இருக்கின்ற வாக்கியங்களை பேசி என்னை படுத்தது, என்னை படுத்தது என்று சொன்னால், நான் துன்பத்துக்கு இடமாக இந்த உலகத்திலே இருக்கும்படியாக நானே செய்து கொண்டேன் என்கிறார். என்னை படுத்தது என்ன பரஞ்சோரி. அதனாலே இப்படி என்னை இந்த உலகத்திலே விடும்படியாகவும் என்னை கெடும்படியாகவும் செய்து விட்டது என்ன காரணம் என்று கேட்டு, ஆனே பெண்ணே அறமுதே அத்தா செத்தே போயினேன். ஆனே பெண்ணே ஆரமுதே. ஐயால ஆணாகவும் இருக்கிறாய், பெண்ணாகவும் இருக்கிறாய், அடியவர்களுக்கு திவிட்டாத அமுதமாகவும் இருக்கிறாய், ஆகையால அத்தா என்றால் தந்தையாகவும் இருக்கிறாய், தந்தையாக இருக்கிறாய், அமுதமாக இருக்கிறாய், ஆணாய் இருக்கிறாய், பெண்ணாய் இருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லி செத்தே போயினேன், செத்தே போயினேன் என்று சொன்னால் எதுவும் செய்ய இயலாதவனாக இருக்கிறேன் என்று. உயிர் நீங்கிய உடலானது எதுவும் செய்ய முடியாது அல்லவா, உயிர் நீங்கிய உடலானது எதுவும் செய்ய இயலாது அல்லவா, அது போல இருக்கிறேன். அதுதான் இப்ப மாணிக்கவாசனுடைய நிலை. எப்படின்னா உலகியலாகிய எந்த காரியங்களையும் செய்ய முடியல. இப்ப சுந்தரர் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு உலகத்துல சுத்திட்டு அலைஞ்சாரு. அப்புறம் அவளுக்கு பணம் எடுப்புறது, இவளுக்கு பணம் எடுப்புறது, சாமியிட பணம் கேட்கறது, அப்புறம் அந்த கோயிலுக்கு போய் பாடுறது, இந்த கோயிலுக்கு பாடுறது, இப்படி பல காரியங்கள்.
அவங்களுக்கு அந்த தொழில் சரியா விளங்குதா? இவருக்கு அது இல்லை, மாணிக்கவாசகருக்கு அது இல்லை.
ஞானம் சிவம், சிவத்தை எப்பொழுது காண்பது, சிவனோடு எப்பொழுது சேருவது, தில்லைக்கு எப்பொழுது போவது, சிவனை எப்படி அடைவது, சிவனை எப்போது அடைவது, இதுவே தான். அதனாலே எதுவும் செய்ய இயலாதவனாய் இருக்கிறேன். உலகியலிலே எந்த காரியமும் செய்ய இயலவில்லை, மனம் வரவில்லை, மனம் வரவில்லை. அதற்கு மேல உன்னை அடையவும் முடியல. நீயும் வந்து கூட்டிட்டு போக மாட்டேங்க. அன்னைக்கு வந்த திருமணிய காட்டின காட்சியை தந்த திடீர்னு மறைஞ்சு விட கனாக்கண்டா போல இருக்கு, கனாக்கண்டார் போல இருக்கிறது. நான் கண்டது மாதிரி இல்லை, கனாக்கண்டார் போல இருக்கிறதே வர நேரில் உன்னை சந்திச்சது மாதிரி இல்லை. அதான் காணுமாறு காணேன், உன்னை அண்ணாட்கண்டேன், பானே வேசி என்னை, பானே வேசி எந்த படுத்தது என்ன வரஞ்சோதி, ஆனே பெண்ணே ஆரம்பதே அத்தா செத்தே போயினே, செத்தே போயினேன் என்பதுதான். எதுவும் செயல்படா முடியாதவா இருக்கின்ற ஒரு சமம் போல இருக்கின்றேன். செத்தே போயினேன், ஏனான் இல்ல ஆயினேன், என் கொண்டெடுகேன் எம்மானே. ஏன ஏன் என்கின்ற அறிவில்லாதவனாய் இருக்கின்ற நாய் போன்றவனாய் இருக்கின்ற நான் எது கொண்டு எழுவேன் எம்மானே, எது கொண்டு எழுகேன், எதை கொண்டு நான் முயற்சி செய்வேன், காரியங்களை செய்வேன், உன்னை வந்து எப்படி அடைவேன் என்று இந்த பாட்டிலே கேட்கிறார். காணுமாறு காணேன், உன்னை அண்ணாட்கண்டேன், பானே வேசி எந்த படுத்ததென்ன பரஞ்சோதி, ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தாசத்தே போயினேன், ஏன் நான் இல்லா நாயினேன், என் கொண்டிடுகேன் இம்மானே. மானேர் நோக்கி உமையாள் பங்கா மறையீரியா மறையோனை. இதால மானேர் நோக்கி என்பது உமாதேவிக்கு அந்த இலக்கண சொல். அதால மான் போன்ற பார்வையுடையவளாகிய உமாதேவியை ஒரு பாகத்திலே உடையவனை மறையீரியா மறையோனை. மறை என்பது வேறு, மறையீறு என்பது மறையின் முடிவு, மறையின் முடிவு. வேதம் என்பது பூர்வபாகம் உத்தரபாகம் என்று இரண்டு வகையாக இருக்கும். வேதம் வந்து பூர்வபாகம் உத்தரபாகம் என்று இரண்டு வகையாக இருக்கும். அப்படி பூர்வபாகத்துல ஒரு விதமா சொல்லும், உத்தரபாகத்துல ஒரு முடிவு சொல்லும். பூர்வபாகத்துல ஒரு மாதிரியா சொல்லி உத்தரபாகத்துல, உத்தரபாகம்னா இறுதியில அந்த வேதத்தினுடைய முடிவுல, இதுதான் முடிவு, இதுதான் உண்மை. நான் இதுவரையில என்னென்னமோ சொல்லிட்டு வந்தேன், அதெல்லாம் உண்மை இல்ல, அதெல்லாம் உபசாரம், இதுதான் முடிவுன்னு வேதம் கடைசியில் சொல்லும். அதனால வேதத்தை நடுவில் படிச்சவன் முதல்ல படிச்சதோட என்னன்னா அவன் முடிவு தெரியாதவன் அர்த்தம், முடிவு தெரியாதவன் அர்த்தம். அது வேதத்தினுடைய முடிவில தான் உண்மை இருக்குது. அது வேதாந்த தெளிவா, அது வேதாந்தம், வேதத்தினுடைய முடிவைத்தான் வேதாந்தம்னு சொல்லுவோம். வேதாந்தம்னு கேள்விப்படுகிறது அல்லவா, வேதத்தினுடைய அந்த முடிவு வேதாந்தம். அது வந்து மறைமுறையின் இறுதி நிலை முத்தி கிசைத்தபடி உடல் உயிர்கள் கரண வெளிப்பட்டு குணத்திரையும் வழிபடவும் நனதடிவை இச்சைப்படுத்துவதும் ஒரு நாளே என்பது திருப்புகள். மறைமுறையின் இறுதி நிலை வேதத்தினுடைய முடிவிலே ஆன்மாவினுடைய உண்மையும் கடவுளுடைய உண்மையும் சொல்லி கடவுளை அடைவதற்கான வழியையும் சொல்வது வேதத்தினுடைய முடிவு, இறுதினா முடிவு. அப்படிப்பட்ட அந்த வேதத்தினுடைய முடிவிலே இருக்கப்பட்ட கடவுளாக இருந்தும் அந்த முடிவும் உன்னை அடைய முடியாததாயும் தெரிய முடியாததாயும் இருக்கின்ற கடவுள். வேதத்தினுடைய முடிவும் உன்னை இன்னதென்று சொல்ல முடியாதபடி இருக்கிறாய் நீ. மறை வேதத்தினுடைய முடிவு ரொம்ப சிறப்பு. வேதத்தினுடைய முடிவு தான் வேதாந்தத்தினுடைய முடிவு தான் சித்தாந்தம், வேதாந்தத்தினுடைய முடிவு தான் சித்தாந்தம். வேதாந்தத்தினுடைய முடிவே உபநிடதம்னு சொல்றது, உபநிடதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உபநிடதம்னு சொல்றது எல்லாம் வடமொழியில் இருக்கிறது, எல்லாம் படிச்சாலும் இல்லை கேட்டாலும். அதனால வேதத்தினுடைய முடிவு வேதாந்தம், அது உபநிடதம், அது சித்தாந்தத்தினுடைய முதல். வேதாந்த தெளிவாம் செய்வ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் என்பது சிவப்பிரகாசம். வேதாந்த தெளிவாம் செய்வ சித்தாந்த திறன், வேதாந்தத்தினுடைய முடிவிலே சொல்லி இருக்கப்பட்ட முடிவு தான் சித்தாந்தம். சித்தாந்தம் என்பது ஆகம், ஆகமத்திலே அப்படி எல்லாம் குழப்பமே இருக்காது. ஆகமத்தில குழப்பம் இவன் தான் கடவுள், இவன் எப்படி பூசை பண்ணு அப்படின்னு சொல்லிவிடும் ஆகம். வேதம் அப்படி சொல்லாது. வேதம் எப்படி சொல்லும்னா அவன் கடவுள், அவனும் கடவுள், அவனும் கடவுள், அவனும் கடவுள், அவன் எப்படி பூசை பண்ண, இவன் எப்படி பூசை பண்ண, இப்படி தியானம் பண்ண, இதுதான் பெரியது, இதுதான் பெரியது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கும். படிக்கிறவனுக்கு அதனால உண்மையை கண்டுபிடிக்க முடியாது, உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. அது முடிவில தான் அது உண்மையை சொல்லும். அது முடிவு வரையிலும் படிச்சு தெரிஞ்சு புரியறது சாமானியம் அல்ல. அதனால வேதம் படிச்சவனுக்கு குழப்பமா இருக்கும், வேதம் படிச்சவனுக்கு குழப்பமா இருக்கும். அது உண்மையை தெரியறது சாதாரண விஷயம். ஆகையினாலதான் அந்த வேதத்தினுடைய முடிவா இருக்கிற சித்தாந்தத்தை தெரிந்தவனுக்கு படிச்சவனுக்கு குழப்பம் இருக்கா, சித்தாந்தத்தை படிச்சவனுக்கு குழப்பம் இருக்கு. சித்தாந்தம்னா முடிந்த முடிவு, அது மேல முடிவு. அதனால மறையீரறியா மறையோனே, வேதத்தினுடைய முடிவும் அறிய முடியாதவ இருக்கின்ற வேத பொருளே, தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய், தேனாயிருக்கிறாய் அமுதமாயிருக்கிறாய். அடியவர்களுக்கு மெஞ்ஞானிகளுக்கு கடவுள் எப்படி இருக்கிறான்னா, தேன் போல இனிக்கிறான், அமுதம் போல விளங்குகிறான். கையால கற்றவர் விழுங்கும் கற்பகிணி என்றார் போல, தேனாகவும் அமுதமாகவும் கடவுள் அனுபவிச்சு பார்த்தவர்களுக்கு அப்படி இருக்கான். அனுபவிக்காதவர்களுக்கு அதை பத்தி தெரியாது, அனுபவிக்காதவர்களுக்கு அதை பத்தி தெரியாது.
தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய், சிந்தை என்பது உயிர்களுக்கு சிந்தை என்பது எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஒரு எல்லைக்கு உட்பட்ட அறிவுடையதாயும் நினைப்புடையதாயும் இருக்கும். ஒரு எல்லைக்கு உட்பட்ட நினைப்பு அறிவு உடையதாக இருக்குமே தவிர, எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற பொருளை சிந்திக்க முடியாது, எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற பொருளை சிந்திக்க முடியாது. இப்ப கண் பார்க்குது என்று சொன்னால் ஓர் அளவுதான் பார்க்க முடியுமே தவிர, வெகு தூரத்தில் இருந்து பார்க்க முடியாது, வெகு தூரத்தில் இருக்கிற பொருளை இன்னது என்று பார்க்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவுதான்.
அதே போல சிந்தையும் ஆகையால அதுக்கு எட்டுகிற வரையிலும் தெரிஞ்சதைத்தான் சிந்திக்கும், தெரியாததை சிந்திக்க முடியாது, தெரியாததை சிந்திக்க முடியாது. அதனால இந்த சிந்தையினால அவனை காண முடியாது, சிந்தைக்கு எட்டாதவன், மனம் வாக்குக்கு எட்டாதவனாய் இருக்கின்ற காரணத்தினாலே சிந்தைக்கறியாய், தேனைய முதிய சிந்தைக்கறியாய், சிறியன் பிழை பொறுக்கும் கோனை. ஆகையால சிறியன் என்கின்ற அடியவனுடைய பிழையை பொறுக்கும் தலைவனே, பிழையை பொறுக்கும் தலைவனே. பிழை பொறுப்பது பெரியவருடைய கடமை, பெரிய பிழை பொறுப்பது பெரியவர்கள் கடமை. பொறுக்க முடியாமல் இருக்கிறது சிறியவர்கள் கடமை, சிறியவர்களால பொறுக்க முடியாது, பெரியவர்கள் பொறுப்பார். பொறுக்க முடியாமல் அவர்களால் இருக்க முடியாது, இவன் பொறுக்க முடியாது. ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம், இந்த பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கு இருக்கிற இதான் வித்தியாசம். ஏனால் பெரியவர்களுக்கு கோபம் வராது, வந்தா அதை அந்த கோபத்தை தாங்கிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, கோபத்தை விட்டு விடுவார்கள். கனமா இருக்கு கோபம், அவங்களுக்கு கனமா இருக்கு, போட்டுருவாங்க கீழே, கோபத்தை கீழே போட்டுருவாங்க. சிறியவர்கள் பல வருஷம் கூட சுமந்துக்கிட்டே இருக்கும், கோபத்தை விடவே மாட்டான். அதே போல மன்னிப்பு பொறுத்தல் இவைகள் சிறியவர்களுக்கு இருக்காது, பெரியவர்களுக்கு அந்த பிழையை பொறுக்கின்ற குணம் இருக்கும். அதைத்தான் அங்க போற்றியில ஓட சொல்லும் போது, பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றின்னு, பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ என்று கேட்கிறார் பிழைத்தவத்துல, பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ. இப்ப பிள்ளை தவறு செஞ்சிருச்சுன்னா தாய் அந்த பிள்ளையை விட்டு விடுவாளா? தாய்மான சுவாமி கேட்பாரு, பொல்லாத சேயனில் தாய் தள்ளல் நீதமோ, பொல்லாத பிள்ளைனா தாய் தள்ளி விடலாமா, அது நியாயமா அப்படின்னு. பொல்லாத செயலில் தாய் தள்ளல் நீதமோ, புகலிடம் புரிதும் உண்டோ என்பார் தாய்மானார். அது போல அதனால கடவுள் பிழைய பொறுத்து கொண்டு இருக்கிறார், கடவுள் பிழைய பொறுக்கலைன்னா அந்த உலகம் நம்பிட்டு இருக்க. இப்ப உலகத்துல பிழை செய்யறவன் அதிகமா அல்லது நியாயமா நடக்கிறவன் அதிகமா என்று கேட்டால், பிழை செய்கின்றவன் தான் அதிகம், பிழைதான் அதிகமா நடக்கும். அநீதி அதிகமா இருக்கிறத விட நீதி அதிகமாக, அந்த அநீதிக்கெல்லாம் ஆண்டவன் தண்டிச்சான்னா இன்னைக்கு இந்த உலகத்தை சங்காரம் பண்ணிடுவான். அத்தனையும் பொறுத்து விடுவான், அத்தனையும் பொறுத்து விட்டுக்கிறான், பொறுத்துக்கிட்டு அங்கங்க ரொம்ப பொறுக்க முடியாத அங்கங்க சங்காரம் பண்ணிக்கிட்டு, ரொம்ப பொறுக்க முடியாத இடத்த சுனாமி விட்டு அடிக்கிறேன். அதனால இப்படி வந்து பிழை பொறுப்பது பரமேஸ்வருடைய இயல்பான இயல்பான. அதனால பிழை பொறுக்கும் கோனே, சிறிதே கொடுமை பறந்தேன், சிறிதே கொடுமை பறந்தேன் என்பது நான் சிறிய தவறு செய்து விட்டேன், சிறிய தவறு செய்து விட்டேன் என்கிறார். தவறு ஒரு ஒன்றும் செய்யவில்லை, ஆண்டு கொண்ட பிறகு அவருடைய செயல் அத்தனையும் சிவன் செய்யும். திருப்பெருந்துறையில வந்து சிவன் ஆண்டு கொண்டாரா, ஆண்டு கொண்ட பிறகு மாணிக்க வாசகர் பேசுறது நினைக்கிறது செய்யறது எல்லாமே சிவனுடைய. பேசுறாரா அது சிவன் பேச வச்சு பேசுறாரு, நினைக்கிறாரா அது சிவன் நினைக்க வச்சு நினைக்கிறார், செய்யறாரா சிவன் செய்ய வச்சு செய்கிறார். ஞானிகளுக்கு பூர்ணாவே முதலாக பூர்ணங்கரணம் எல்லாம் நீ என்பார் குலைத்தவத்தில், கூறுகின்ற நாபு முதலாக உள்ள கரணங்கள் எல்லாம் அவர்களுக்கு சிவகரணங்களாகி, சிவகரணங்களாகி எல்லாம் சிவனாலேயே அவர்கள் இயங்குகிறார், சிவனாலே இயங்குகிறார்கள். அதனாலே அவர்கள் தவறு ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஆனாலும் கூட சிவனோடு சேர முடியலை என்பதற்காக தன் மேல சில குற்றங்களை எல்லாம் சொல்லிக் கொள்வார். மாணிக்கம் குற்றம் இல்லைன்னா என்ன விட்டுட்டு போவானா, குற்றம் இல்லைன்னா என்ன போவானா என்றெல்லாம் சொல்லிக் கொள். சிறிதே கொடுமை வரைந்தேன், சிறிய தவறு செய்து விட்டேன், கொடுமை வரைந்தேன், சிவமா நகர் உருக போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோம். அதனாலே சிவமா நகராகிய சகோரத்துக்கு அடியவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். அப்படி அவர்கள் சென்ற பிறகு நான் என்னமா இருக்கிறேன்னா, நான் வெளியிலே வந்து விட்டேன், சிவபெருமானை விட்டு வெளியிலே வந்து விட்டேன். நான் மாத்திரம் இல்லை, என்னோட சேர்ந்து பொய்யும் சேர்ந்து வந்து சொன்னார். நானும் பொய்யும் வெளியில வந்துட்டான். மெய்யடியார்கள் ஞானம் உடைய மெய்யடியார்கள் உள்ளே சென்று விட்டார்கள். சிவமாநகர் உரி விட்டார்கள். நானும் பொய்யும் வெளியிலே வந்துட்டான். சிவமாநகர் உருக போனார் அடியார். யானும் பொய்யும் புறமையை போந்தோம். பொய்யும் நானும் வெளியில வந்துட்டேன். அப்படின்னா தான் அவ்வளவு பொய்யுடையவரான். பொய்யும் நானும் வெளியில வந்தேன். எனக்கு தொட பொய் புறமே போந்தோம் பொய்யும் யான். அடுத்த பாட்டிலே அதை எடுத்து சொல்றாரு. புறமே போந்தோம். புறம் என்றால் சிவன் இருக்கின்ற இடத்துக்கு போக முடியாதபடி வெளியில வந்து விட்டோம். தகுதி இல்லாதவனே அந்த மாளிகைக்குள்ளே விட மாட்டான். தகுதி இல்லாதவனே அந்த மாளிகைக்குள்ளே விடவா. அந்த மாளிகைக்குள்ளே யாரு போக தகுதியோ அவர்களைத்தான் விடுவார்கள். தகுதி இல்லாதவன் விட மாட்டார்கள் அல்லவா. எனக்கு தகுதி இல்லை வெளியில வந்துட்டு. புறமே போந்தோம் பொய்யும் யானும். பொய்யும் யான் இந்த பாட்டிலே அதை எடுத்து சொல்றாரு. பொய்யும் யானும் வெளியில வரும். அப்படின்னா அவ்வளவு பொய்யுடையவனா இருக்கிறாராம். ஞானம் இல்லை என்பதை சொல்றது அப்படி ஞானமே இல்லையா. நானும் பொய்யும் வெளியில வந்துட்டான். பொய்ய யானும் மெய்யன்பு பிறவையே வல்ல. சரி அப்படித்தான் பொய்யும் யானும் நம்மளும் வந்துட்டோம். நமக்கு தெரியும். எனக்கு தெரியுது இல்ல. எனக்கு தெரியுது இல்ல. ஞானம் இல்லாமையினாலே ஞானிகள் செல்லுகின்ற அந்த இடத்துக்கு நம்ம போக முடியல என்பதை அறிந்து வெளியிலே வந்துட்டோம். நமக்கு தகுதி இல்லைன்னு வந்துட்டோம் இல்ல. சரி தகுதியை நான் உண்டு பண்ணி கொள்ளலாம் இல்ல. தகுதியை உண்டு பண்ணி கொள்ளலாம் இல்ல. அதுக்கு வல்லமை இல்லை. அந்த தகுதி உண்டு பண்ணிக்கொள்ள எனக்கு வல்லமை இல்லை சாமியர். தெரியுது பொய் இருப்பதனாலதான் வெளியில வந்துட்டேங்கிறது தெரியுது. சரி பொய்யை விட்டுட்டு மெய்யை பற்றி கொள்ளலாம் என்றால் அந்த மெய்யை பற்றி கொள்வதற்கான தகுதி எனக்கு அந்த வல்லமை இல்லை. அந்த அறிவு இல்லை. அந்த ஆற்றல் புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன். வல்லேன்னா வல்லமை இல்லை. அல்லா வண்ணம் பெற்றேன். அல்லா வண்ணம் என்றால் எது கூடாததோ ஞானத்துக்கு அந்நியமாக சிவத்துக்கு அந்நியமாக இருக்குமோ அதையெல்லாம் எனக்கிட்ட இருக்கு. அதெல்லாம் எனக்கு சிவத்தோடு கூட முடியாதபடியான தகுதி இல்லாத புத்தி எல்லாம் எனக்கிட்ட இருக்கு. சிவத்தை கூடுவதற்கான தகுதி உள்ள ஞானம் அல்லா வண்ணம் பற்றியன் யார் அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்று அறியாதா. மிகவும் உன்னை சேர்ந்த அடியவர்கள். உன்னை சேர்ந்த அடியவர்கள் உறுதியாக உறுதியாக அறவே நின்னை சேர்ந்த அடியே உலகப்பற்று அற்று போனவர்கள். அறவே என்றால் உலகப்பற்று அற்று போன மெய்யடியார்கள். என்ன எப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உன்னை சேர்ந்து விட்டார்கள். அப்படி சேர்ந்த அடியார்கள் மற்றொன்று அறியாதார். மற்றொன்று அறியாதார்னா உன்னை தவிர வேற ஒன்றையும் அறிய மாட்டார். சிவத்தை அடைந்த ஞானிகள் சிவத்தை தவிர வேற ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. சிவனை தவிர வேற ஒன்றும் அவர்களுக்கு தெரியாது. தெரிய வேணுங்கிற அவசியம் இல்லை. தெரிய வேணுங்கிற அவசியம். அதனாலே அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார். அவர்கள் என்ன செய்தார்கள்? சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றால் சேர்ந்தார். அவர்கள் செய்ய வேண்டிய சிறப்பான செயல்களை செய்து அப்படி சிறப்பான செயல்களை செய்து கையாலே ஞான நெறியிலே வந்து உன்னுடைய திருவடியை சேர்ந்து விட்டார். சிறப்பான செயலை செய்து நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி மெரிட்லே காலேஜில் சேர்ந்தாப்புல வேலைக்கு போனார். சிறவே செய்து சிறவே செய்து எல்லாரும் புகழும்படியாக. சிறவேன்னா சிறப்பு. எல்லாரும் புகழும்படியாக எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக செய்ய வேண்டிய செயலை செய்து அதனால ஞானத்தை பெற்று அந்த ஞான நெறியிலே வந்து உன்னை கூடி விட்டார்கள். ஞான நெறி வழி என்றால் நெறி. அந்த ஞான வழியிலேயே வந்து உன்னை கூடி விட்டார்கள். எனக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போச்சு. சிறவே செய்து வழி வந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாள். தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாளினைய தாராய் உடையாய் கையால உன்னுடைய திருவடிக்கு அன்பு. உன்னுடைய திருவடிக்கு அன்பு தருவாயா. உன்னுடைய திருவடிக்கு அன்பு தருவாயாக. தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாளினை அன்பு. உன்னுடைய திருவடிக்கு அன்பு தருவாயாக. நீ உடையவன். உடையவன் உடையாய் என்று சொன்னால் என்னை அடிமையாக உடையவன். எல்லாவற்றையும் உடையவன். எல்லாம் உடையவன். அப்படிப்பட்டவனாய் நீ உன்னுடைய திருவடிக்கு எனக்கு அன்பு தருவாயா. பேரா உலகம்கார் அடியார் புறமே போந்தேன் யான். அடியார்கள் பேரா உலகமாயிருக்கின்ற உன்னுடைய சிவலோகத்துக்கு வந்து விட்டார். பேரா உலகம் என்றால் அழிவில்லாத உலகம். பேரா உலகம் என்றால் அழிவில்லாத உலகம். அழியாத வீடும் தரக்கடவன் இவனுடன் அம்புலியாடவாவே என்பது முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தோள். அதனால அழிவில்லாத உலகமாயிரு பேரா உலகம். மற்ற உலகம் எல்லாம் ஊழிக்காலத்துல பேருந்து விடும். புரியுதா? ஊழிக்காலத்துல பேருந்து விடும். பேருந்து விடும்னா புரியுது இல்ல, அழிந்து போகிவிடும். இது பேரா உலகம். பேரா உலகம் என்றால் சிவலோகம். அதுதான் எப்போதும் அப்படியே இருப்பது. அப்படிப்பட்ட உலகத்துக்கு உன்னுடைய மெய்யடியார்கள் வந்து விட்டார். பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன். புறமே போந்தேன் பல பாட்டுல சொல்றார். புறமே போந்தேன் அடியார் உன்னோடு வந்து விட்டாரு. நான் வெளியில வந்தேன். நான் வெளியில வந்து விட்டேன். அது பெரிய ஆதங்கமா இருக்குமா இல்லையா? இப்ப எல்லாத்துக்கும் இங்க நல்ல வடவாயத்தோட லட்டோட 1000 ரூபாய வச்சு சாப்பாடு போட்டு ஒரு ஆளுக்கு சாப்பாடு இல்லைன்னா அவன் என்ன பாடுபடுவான்? நீ வெளியில போப்பா, அப்புறம் வந்து சாப்பிடுனாலே போதும், அவரால் தாங்கிக் கொள்ள முடியும்.
அது போல மெய்யடியார்களையும் கண்டாரு, சுவாமியையும் கண்டாரு, அந்த சுவாமியோடு மெய்யடியார்கள் போவதையும் கண்டாரு.
போறார்கள் இந்த ஒரு ஏக்கம் மாணிக்கவாசகம் அதிகம்.
அது நமக்காக விட்டு வச்சு இங்க திருவாசகம் பாடணும்னு சொல்லி விட்டு வச்சுட்டு போனாரு. விட்டு வச்சுட்டு போனாருன்னா அவருக்கு அது தாங்க முடியல. கூட்டிட்டு போயிருந்தாரு, திருவாசகம் பாட மாட்டார். போய் சிவானந்தத்தில் தொலைத்திருப்பார்.
பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யார், ஊராமலைக்க குருட்டா மலைத்தாங் குண்டு ஆளின அன்புக்கு ஆறா அடியேன் அயலைய மயில் உண்டு அழுகேனே.
அதனாலே ஊரா மலைக்க குருட்டா மலைத்தாங்கு, கையால ஊரா என்றால் ஊர் பசு, ஆ என்றால் பசு, ஊரா என்றால் ஊர் மாடு, மலைக்கே என்றால் மேய, ஊர் மாடு மந்தைக்கு சென்று மேய, ஊர் மாடு நல்ல மாடுகள், ஊர் மாடு மந்தைக்கு சென்று புல் மேய,
குருட்டா மலைத்தாங்கு அந்த ஊர் மாட்டோட நல்ல மாட்டோட சேர்ந்த ஒரு கண் இல்லாத மாடு, ரெண்டு கண்ணு இல்லாத மாடு.
அந்த மாடு என்ன செய்யும் என்று கேட்டால், அந்த நல்ல மாடுகளோடு சேர்ந்து போச்சுன்னா அந்த மாடுகளோடு உராய்ந்து கொண்டு அந்த மாடுகள் போற பக்கமே வாசனை பிடித்து கொண்டு அந்த மாடுகள் போற பக்கமே போய் அந்த மாடுகள் நின்று மேயிற பக்கத்துல இதுவும் மேய்ந்து விட்டு அதன் பிறகு அந்த மாடுகள் திரும்பும் போது அதனுடைய குறிய கண்டு அதனுடைய அசவை கண்டு அந்த மாடுகளவே சேர்ந்து வீட்டுக்கு வந்து குருட்டு மாடு குருட்டாவும் ஊர் பூதும் என்பது சேர்க்கலார் உராணம். அதனாலே அப்படி குருட்டா குருட்டு பசுவானது நல்ல மாடுகளும் சேர்ந்தால் மேய்ந்து நீர் குடித்து நல்ல மாடுகள் எப்படி வீட்டுக்கு போகுதோ அதே போல இதுவும் வீட்டுக்கு. அதே போல ஞானம் இல்லாதவனும் ஞானிகளோடு சேர்ந்தா, ஞானம் இல்லாதவனும் ஞானம் இல்லாதவனும் ஞானிகளோடு சேர்ந்து விட்டானால் ஞானம் இல்லாதவனும் வீட்டுக்கு போயிடும், சிவலோகத்துக்கு போயிடும். இப்ப ஞான சம்பந்தரும் கல்யாணத்துக்கு வந்தது அத்தனை பத்துமா ஞானம் இருந்துச்சு, அத்தனை பத்து ஞானம் இருந்திருக்குமா, ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தரும் போறாருப்பா சிவலோகத்துக்கு, அவர்களும் சிவலோகத்துக்கு போறாங்க. அப்படின்னா ஒரு ஞானியினால எத்தனை ஆன்மாக்கள் உயிருவார்கள். குளித்தலையில ரயில் புறப்படுது, அந்த முன்னாடி அந்த ரயில்ல ஒரு 100 பெட்டியை கூத்துருக்கிறான். அந்த முன்னால இருக்கிற என்ஜின் இருக்குது பாருங்க, அந்த என்ஜின் தான் வந்து எல்லா வகையான தகுதி இருக்குது சென்னைக்கு போக. சென்னைக்கு போவதற்கான தகுதி பூராவும் முதல்ல இருக்கிற பெட்டியாக என்ஜின்ல இருக்கு. அது எல்லா விதமான தகுதியும் சரக்கு எல்லாம் இருக்கு, அது சென்னைக்கு போகுது. பின்னால கூத்துருக்கான் பாரு 100 பெட்டி, அதுல ஒண்ணுமே இல்லை. சென்னைக்கு போறதுக்கான தகுதி அதுகிட்ட ஏதாவது இருக்குதா? பின்னால் இருக்கிற பெட்டியிலே சென்னைக்கு அந்த பெட்டியை தனியாக வச்சுட்டோம்னு வச்சுக்க போகுமா? எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் போவார், அங்கனே தான் கிடக்கும். அந்த முன்னால் இருக்கிற என்ஜின்ல இந்த பெட்டியை இணைச்சிட்டான்னா என்ன ஆகுது தெரியுமா? அந்த சரக்கு இருக்கிற தகுதியுள்ள அந்த என்ஜின் சென்னைக்கு போகுது, சும்மா இருக்கிற பெட்டியும் சென்னைக்கு, ஒண்ணுமே இல்லாத பெட்டியும் சென்னைக்கு. என்ன காரணம் என்றால் அந்த சரக்கு உள்ள என்ஜின் இல்லை, இது பிணைக்கப்பட்டிருப்பதனாலே இதை இழுத்துக்கிட்டு போகுது. அது அதை அந்த என்ஜின் வந்து சும்மா இருக்கிற பெட்டிகளை கொண்டு போய் மெட்ராஸில் சேர்த்துக்கும். அது போல பரமஞானிகளுடைய தொடர்பு இருந்து விட்டால் அவன் சிவலோகத்துக்கு போக கேட்கவா வேணும். அதனாலதான் ஞானிகள் தொடர்பு நேசம் அன்பு பக்தி எல்லாம் இருக்க வேணும். அது மோதி மீறிய முலையாலே முலை மீதிலேறிய கலையாலே மோடி நாணய விலையாலே மயல் தருமானார் மோகவாரிதி தனிலே நாடொரு மூழ்குவே எனது அடியாராகிய மோன ஞானிகளுடனே சேரவும் அருள்வாயே என்பது திருப்பூர். ஞானிகளுடனே சேரவும் அருள்வாயே, அந்த அருள் பண்ணிட்டா போதப்பறம் அவளை சேர்றது லகு. ஞானியோடு சேர்ந்துட்டா கடவுளை அடைவது சாதாரணமானது, சாதாரணமாக போயிடும். ஞானிகளை சேர்ந்துட்டா கடவுளை அடைவது சாதாரணமாக போயிடும். ஆகையினாலே அப்படி குருட்டு பசுவானது நல்ல பசுக்களோடு சேர்ந்து வைந்தாற் போல நான் ஞானம் இல்லாதவனாய் இருக்கிறேன்னா உன்னுடைய அடியவருடைய உறவை எனக்கு கொடுத்து அந்த அன்பை தந்தால் நானும் அங்கே வந்து சேர்ந்து விடுவேன் என்பதே ஊராமலைக்க குருட்டாமலை தாங்குண்டாளினை அன்புக்கு ஆறாய் அடியின் அயலே மயில் கொண்டு விடுகிறேன். உன்னுடைய திருவடி அன்புக்கு ஆறாது அயல தீராத அன்புடையவனாயி உன்னுடைய அடியவனாய் இருக்கிற நான் அயலே மயில் கொண்டு அழுகிறேன். அந்த அன்பு வேண்டி நான் மயில் குண்டு, மயில் குண்டுன்னா அதுவே எண்ணமாக இருந்து நான் அழுக இல்லை, அழுக அழுகேனே. இப்ப பால் வேணும்னா புள்ள என்ன பண்ணணும்? அழுத புள்ளதானே பால் குடிக்கும். கம்முன்னு இருந்தான்னு வச்சுக்க, தாய் அவ பாட்டுல விரைஞ்சிட்டு பிள்ளைக்கு பசி இல்லையாட்டுருது அப்படின்ட்டு அவ பாட்டுல அவ வேலையை பாத்துக்கிட்டு இருப்பான். புள்ள என்ன பண்ணணும்? கத்தணும். கத்தனா கட்டாயமா எந்த வேலையா இருந்தாலும் கொஞ்சம் கூட கத்தணும். வேலை அவளுக்கு கடுசரைஞ்சிட்டு வச்சுக்க, சரி அப்புறம் பாத்துக்கலாம், பிள்ளைய சேர்த்தான கத்துது, சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவ வேலையை பார்ப்பான். கொஞ்சம் அதிகமா கத்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுவா? வந்து அது பிள்ளைக்கு பால் கொடுத்து அழுத பிள்ளைக்கே பாலுணவளிப்பாள் அன்னை என்பது அழ வலி இல்லா குழுது நீர் சிறு குழவிக்கும் கொடுப்பாள் குற்றம் மன்றது மற்றவர்களை என்பது வடலூர் அறுவாட்டு.
ஒரு ஒரு கருத்து சொன்னார்.
அழுத பிள்ளைக்கே தான் பால் கொடுப்பா, அழுகிறதுக்கே சத்து அளவே வலி இல்லாத பிள்ளை அவரு அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணு அவன் நேரம் அறிந்து கொடுப்பான் கொடுப்பான்.
பால் நினைந்து ஊட்டும் தாயினும் ஜால பரிந்து நீ என்பது திருவாசகம். அத அழுத பிள்ளைக்கே பால் உணவளிப்பாள் அன்னை என்பது அழ வலி இல்ல வலிமை இல்லாத
குழுதுரே சிறு குழவிக்கும் கொடுப்பது குற்றம் என்றது மற்றவள் செயலை அவனை இயல்பது.
ஆகையினாலே இப்படி நான் உன்னை அடைய வேண்டும் என்று சொல்லி நான் அதுவே எண்ணமாக இருந்து நான் அளவில்லேன்.